திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: விநாயகர் அட்டகம், காசிபர் முதலியோர் வழிபட்ட படலம். உரை வழங்குபவர் சிவ முருகன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் விநாயகர் அட்டகம் என்ற நூலை படிக்க தொடங்கினோம். முற்பகலில் ஒரு மணி நேரமும் முன்னுரையாகவே போயிற்று. இன்னும் ஒரு வகையில் இந்த நூலுக்கு உரை எழுதி இந்த நூலின் பெருமையை அறிவுறுத்திய ஆசிரிய பெருந்தகையினுடைய பெருமையும், அது தொடர்பாக ஒரு பாடல் எப்படி அணுகப்பட வேண்டும், எப்படி பாடப்பட வேண்டும் என்ற மரபினையும், அதன் மூலமாக திருவாவடுதுறை ஆதியனம் இந்த குரு முதல்வர் அவருடைய பெருமையும் உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருந்தது. அந்த வகையில் பயனுள்ளது என்றதே கருதலாம். இப்போது நூலுக்குள் செல்ல, இந்த நூல் கவிராட்சச கச்சியப்ப முனிவர் அருளிய நூல். இவர் திருவாவடுதுறை ஆதியன புலவர், இலக்கண இலக்கியங்களில் வல்லவர், புராணங்கள் பல பாடியவர், சாத்திரங்களிலே ஏற்படுகின்ற ஐயப்பாடுகள் நுட்பம் பலவற்றை தமது நூலிலே விளக்கியிருப்பவர். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊவிய சாமிநாதருடைய ஆசிரியர். அவர் சொல்வார், அவர் நிறைய புராணம் பாடியிருக்கார் பிற்காலத்தில், பிற்காலத்தில் அவருக்கு அப்புறம் புலவர் கிடையாது. அவர் புராணம் பாடிட்டு இருக்கும்போது எப்போதாவது பாடலுக்கு தடை ஏற்பட்டுன்னா கொஞ்ச நேரத்தையும் எழுத்தனையும் வச்சுட்டு கச்சியப்ப முனிவரை தியானிப்பாராம், கடகடன்னு அவரோட பாட்டு வரும் முடியுமா. அந்த அளவுக்கு தியானமூர்த்தியாக இருந்து அருள்கின்ற அளவுக்கு இவர் போற்ற கச்சியப்ப முனிவர். அவர் பாடிய விநாயக புராணம் இரண்டு காண்டங்களை கொண்டது. அது 63 காசிபர் முதலியோர் அணிட்டித்த படலம். அந்த படலத்தினுடைய செய்தியை சொல்லிடுறேன். காசிப முனிவர் பிரம்மனுடைய மகன், காசிப முனிவர் சூரபத்மனுடைய தந்தை. அந்த புராணக்கதை எல்லாம் சிக்கலாக வந்துட்டு இருக்கோம், சும்மா அறிமுகம் சொல்கிறேன். காசிப முனிவர் பிரம்மன் காசிப முனிவரை அழைத்து, நீ விநாயகப் பெருமானை நோக்கி தவம் செய்க. விநாயகப் பெருமானுடைய திருமூர்த்தங்களும் பெயர்களும் அதிகம். சுமுகன் என்ற விநாயகப் பெருமானை எழுந்தருளச் செய்து ஏகாட்சர மந்திரத்தை உபதேசித்து நீ தவம் செய்து படைப்பு தொழிலை வரமாக பெறு என்று சொல்கிறார். அதன் வழி இவர் விநாயகப் பெருமானை தியானம் செய்து தவம் புரிகின்றார். விநாயகப் பெருமான் வெளிப்பட்டு அவருக்கு வேண்டிய அந்த வரத்தை கொடுக்கிறார். அவரிடம் இவர் வேறொரு வரத்தை கேட்கிறார். சுவாமி, தாங்கள் எனக்கு காசிப நந்தனன் என்ற பெயரோடு மகனாக பிறக்க வேண்டும் என்று கேட்கிறார். அவர் அவ்வாறே அருள் புரிந்துவிட்டு விநாயகர் மறைந்துறார். இந்த வரம் பெற்ற காசிப முனிவர் தேவர், தைத்தியர் முதலானவர்களுக்கெல்லாம் விநாயகப் பெருமானுடைய பெருமைகளை சொல்லி அவரவருக்கு தகுந்த மந்திரங்களை, யார் யாருக்கு என்னென்ன பக்குவம் இருக்கின்றதோ அந்த மந்திரங்களை, ஓர் எழுத்து மந்திரம், இரண்டு எழுத்து மந்திரம், மூன்று எழுத்து, நான்கு எழுத்து, எட்டு எழுத்து, 12, 18, 16 மந்திரங்களெல்லாம் உபதேசித்து அவரவருக்கு விருப்பமான உருவங்களிலே விநாயகப் பெருமானை வணங்குமாறு அறிவுறுத்துகிறார். ஆனால் இறைவனுக்கு ஒரு உருவம் கிடையாது, ஒரு பெயர் கிடையாது, நாமாகத்தான் எல்லாம். ஒரு உருவம் ஒரு நாமம் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தான் வணங்குகிறோம். நாம் என்ன வடிவத்தில் என்ன பெயரில் அழைத்து வணங்குகிறோமோ அங்கே நின்று அருள் புரிவானவன். யாதொரு தெய்வம் கொண்டீர், அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார். எனவே இறைவனுக்கு விடியும் கிடையாது. அதனால் அவரவர் ஒவ்வொரு தமக்கு விருப்பமான வடிவங்களை அமைத்துக் கொண்டு விநாயகப் பெருமானை வழிபட்டு வருகின்றார்கள். பல ஆண்டுகளாக தியானித்து மந்திரம் ஜெபிக்கின்றார்கள். அவரவருக்கு அவரவர் தியானித்த வடிவத்திலே இறைவன் வருகிறான். அவ்வாறு வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்த போது தேவர்களெல்லாம் ஒரு சேர அவரை வணங்கி நின்று இறைவனை போற்றி துதிக்கின்றார்கள். அவ்வாறு துதிக்கின்ற பாட்டு தான் இப்ப படிக்க போற 8 பாடல். இறைவன் காட்சி தந்து நின்ற நிலையிலே அவர்கள் துதித்து போற்றிய பாடல்கள் 8. இந்த செய்தி எப்படி முடியுதுன்னு கதையை முடிச்சிடுறேன், அப்புறம் அந்த பாட்டுக்கு வந்துடலாம். இவ்வாறு வணங்கி நிற்கின்ற அவர்கள் கேட்காத பிற வரங்களையும் தேவர்களுக்கு கொடுக்கிறார். கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ என்னை துதித்தீங்களே, இந்த துதியினை யார் ஆனாலும் சரி ஒரு நாளைக்கு 3 சந்திகளில், காலை, நண்பகல், மாலை, 3 நாள் ஓதி வந்தால் அவர்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியும் நல்ல சுகமான வாழ்க்கையும் அமையும் என்றும், சதுர்த்தி நாளன்று 8 ஜெபித்து வந்தால் அட்டமாசத்தை கைகூடும் என்றும், 2 மாதம் ஒவ்வொரு நாளும் 10 முறை இந்த பாடல்களை சொல்லி வந்தால் ராஜா வசியம் கிடைக்கும் என்றும் இவ்வாறு பல வரங்களையெல்லாம் சொல்லி மறைந்தார் என்றும், அதன் பிறகு அவர்கள் இறைவனுடைய திருநாமமாகிய 12 வடிவங்களாக அமைத்து பெயரிட்டு வழிபட்டு வந்தார்கள். அந்த 12 விநாயகப் பெருமானுடைய திருநாமங்களையும் நாள்தோறும் ஓதினால் 1000 திருநாமங்களை பன்முறை ஓதுவதால் வருகின்ற பலனையெல்லாம் பெறலாம் என்று அந்த காண்டம் நிறைவுறுகிறது. இது கதைப்பகுதியை உடனே சொல்கிறோம். இப்போ நமக்கு வந்த பகுதி, விநாயகப் பெருமான் தேவர்களுக்கு காட்சி கொடுத்த போது அவர்களெல்லாம் ஒரு சேர அவரை போற்றி துதித்த துதிப்பாடல்கள் அப்படி ஒரு 8 அமைந்திருக்குது. இந்த நூலை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். விநாயகப் பெருமானை கச்சியை புனிவரும் பிரபல்யமானவர் அல்ல. 2 காண்டத்தில் 1 காண்டம், அதில் 1 படலம், அதில் எங்கோ மத்தியில் 8 பாட்டு. எப்படி அதை தேடறிந்து உரை சொன்னார் ஆசிரியர் படித்தவர் வரலாம்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். ஒரு முறை இந்த பாடல் நான் தெரியாத காலத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்கே பிள்ளையார் முன்னால் நின்று கடகடன்னு பாட்டு பிடிச்சாங்க. என்ன பாட்டுன்னு கவனிச்சா இந்த பாடலை படிச்சுட்டு இருந்தாங்க. எப்படின்னா ஒரு குக்கிராமத்தில் அரிதான நூல், அரிதான இடம், இருக்கிற இடம் வேற, ஆனால் மனப்பாடம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னென்னு தெரிஞ்சுன்னா இந்த பாட்டை படித்தா என்ன நினச்சி படிக்கிறோமோ அது கைகூடும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு காரிய சித்தி மாலைன்னு ஒரு புத்தகத்தில் போட்டிருந்தது. மக்களுக்கு எப்போவுமே உடனடியாக பலன் கிடைக்காதான் அதை நாடுவாங்க. இது ஒரு புராணம் தத்துவமானலாம் அவங்க தெரியாது. காரிய சித்தி மாலை 8 மாலை படிச்சிடலாம், காரிய சித்தி ஆகட்டும் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இப்போவும் நிறைய புத்தக கடைகளில் காரிய சித்தி மாலைன்னு போட்டு தான் அந்த பேர் போட்டிருக்கிறது. வர இதை பாடியவர் கச்சியப்ப முனிவர்னு சொல்கிறதில்ல, இது விநாயகர் இருக்குன்னு போடுறதில்ல. காரிய சித்தி மாலை எல்லோரும் படிக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த பாடல் தெரிகிறது, ஆனால் பொருள் தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது. ஏன்னா பொதுவாக உலகையில் மக்கள் வாழும்போது பக்திக்கு வரதே அவர்வோம், இப்படியாவது இந்த பாடலை படிக்கட்டுமே என்று தான். இப்போ போட்டிருக்காங்க, அதான் பரவாயில்ல. காசிபம், ஓஹோ காசிபம் முனி போட்டுறா, காசியம் முனி படலத்தில் வருது, அதை அப்படி போட்டுடுறாங்க. சில நேரங்கள் அப்படி தான் இந்த மாதிரி வந்துடும், பரவாயில்ல. நமக்கு ஐயா உரை எழுதினால் இந்த அருமை தெரிகிறது. செறிவான பாடல், தத்துவங்களையெல்லாம் சாத்திரங்களாம் படித்தா எளிமையாக புரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே நீங்கள் படித்ததுனால தான் சிறப்பு வகுப்பில் இருக்கிறீங்க, அதனால் எனக்கு அதிகமாக சொல்ல வேண்டிய வேலை இருக்காது. அப்படியே சொன்னாலும் விளங்கிக் கொள்ள முடியும். முதல் பாட்டை பார்க்கலாம். பந்தம் மகற்றும் அனந்தகுர பரப்பும் எவன் பால் உதிக்குமோ, எந்த உலகும் எவனிடத்தில் ஈண்டி இருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகமங்கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றான். கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றான். கணநாதனாகிய விநாயகப் பெருமானை அன்பு மிகுமாறு தொழுகின்றோம். அந்த கணபதி எத்தகையவன்? பந்தம் மகற்றும் அனந்த குண பரப்பிப்பிக்க செய்தவன், எல்லா உலகத்தையும் தன்பால் அடக்கி மீண்டும் படைத்து நிற்பவன், ஆகமம் வேதம் ஆகியவற்றையெல்லாம் அருளியவன் என்று 3 செயல் சொல்லப்படுது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். பந்தம் மகற்றும் அனந்த குணப்பரப்பும் எவன்பால் உதிக்குமோ, யாரிடத்திலிருந்து இந்த பரந்த குணப்பரப்பெல்லாம் தோன்றுமோ. குணப்பரப்பு அப்படின்னு போட்டாரு, இந்த பிரபஞ்சத்தை தான் குறிக்கிது, இந்த பிரபஞ்சம்தான். அதே குணப்பரப்பு என்று சொல்லுகிறாருன்னு பார்க்கணும். நமக்கு தத்துவங்கள் தெரியும், அதில் ஆன்ம தத்துவங்கள் 24, அது மூலப்பிரகிருதியிலிருந்து தோன்றுவதுன்னு தெரியும். மூலப்பிரகிருதி அதிலிருந்து தோன்றுவதுதான் ஆன்ம தத்துவங்கள் 24. மூல பிரகிருதி சூக்குவமா குண வடிவமா இருப்பது, வெளிப்பட தெரியாது, அவ்வியக்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வியக்தம்னா வெளிப்படாததுன்னு அர்த்தம். அந்த மூலப்பிரகிருதி சற்று விரிந்தால் முக்குணங்களாக விரிந்து நிற்கும். மூலப்பிரகிருதியாக இருக்கும்போது குணமாக இருக்கும், வேறுபாடு தெரியாது. விரிந்த பிறகு அது முக்குணங்களாக ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணம், அப்போது அதுக்கு குணதத்துவம்னு பேர். குணதத்துவத்திலிருந்து ஆங்கார தத்துவம் வரும், நம்ம அப்படிதான் படிச்சிருக்கிறோம். 24 தத்துவம் வரும்போது பிரகிருதி மாயை, அதிலிருந்து மூலப்பிரகிருதி குணதத்துவம், குணதத்துவத்திலிருந்து ஆங்கார தத்துவம் வரும், ஆங்கார தத்துவத்திலிருந்து புத்தி தத்துவம் வரும். புத்தி தத்துவம் ஆங்கார தத்துவத்தோடு குணத்தோடு ஏற்றக்குறைவால் பொருந்தும். எல்லா ஆன்மாக்களும் குணமயப்பட்டவைதான். குணதத்துவம் என்பது முக்குணங்களும் சமமாக இருக்கும். அதற்கு பின்னால் வருகின்ற ஆன்மாக்கள் தோறும் ஒவ்வொரு குணம் ஒவ்வொரு காலத்திலே ஏற்றம் இறக்கம் பெற்றிருக்கும். சத்துவ குணம் ஏற்றம் பெற்றிருந்தால் நமது சிந்தனை தெளிவாக இருக்கும், நல்ல எண்ணங்கள் வரும், சொல்வனவற்றை அப்படியே வாங்கிக் கொள்ளலாம். தமோகுணமாக இருந்தால் புரியாது, மயங்கி அறிவோம், ஒரு மோகத்திலே ஈடுபட வரும். ரஜோகுணமாக இருந்தால் ஊக்கம் செயல் அப்படி அமையும். இந்த குணங்கள் மாறி மாறி வரும். ஆக புத்தி தத்துவத்தோடு அந்த குண தத்துவத்தில் உள்ள ரஜோ சத்துவ குணம் மிக்கிருந்தால் அது மனமாக தத்துவம் வரும். அதிலிருந்து மீண்டும் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் வரும். சத்துவ குணம் மிக்கு மற்ற குணங்கள் குறைந்து இருக்கின்ற காலத்தில் புத்தி தத்துவத்தின் சார்பிலே தோன்றுவது மனம், ஞானேந்திரியம் என்ற. அதேபோல ரஜோகுணம் மிக்கிருந்தால் அங்கிருந்து கண்மேந்திரியங்கள் தோன்றும். அதேபோல தமோகுணம் மிக்கிருந்தால் அங்கிருந்து தன்மாத்திரைகள் தோன்றும். அதிலிருந்து பஞ்சபூதங்கள் தோன்றுகின்றன. அப்படி இதுதான் தத்துவத்தில். ஆக பிரகிருதி மாய்க்கு கீழே குணதத்துவம் எல்லாமே குணமயப்பட்டவை தான். அந்த குணதத்துவம் தான் பிரபஞ்சங்களாக பிரிந்து எல்லாமாக இருக்கின்றன. இவற்றுடைய குணபாவகங்கள் மிக அதிகம். ஒரு ஆறு குணங்கள் பாருங்க: ஞானம், வைராக்கியம், லகுதை, வியாபிருத்தி, அடர்ச்சி, கௌரவம், அந்நியமம். இந்த குணங்கள் எல்லாம் இந்த முக்குணங்களிலிருந்து வெளிப்படுவனதான். இந்த புத்தகத்தில் இருக்குது, நான் சொல்றேன். இல்லை இப்போ சொல்கிறேன், புத்தகத்தை நீங்கள் அப்புறம் படிச்சுக்கங்க, நான் சொல்கிறேன். முக்குணங்களில் சத்துவ குணம் இப்போ முதல்ல சொன்ன பிரகாசம், லகுதை, இந்த இரண்டும் சத்துவ குணத்துக்கு. பிரகாசம்னா அறிவு அப்படின்னு அர்த்தம், ஞானப்பிரகாசம்னே சொல்லுவாங்க. அறிவு விளக்கம்னு அர்த்தம், அறிவு தான் விளக்கம் இருக்கும். லகுதை அப்படின்னா நம்முடைய மனம், சொல், செயல், இதெல்லாம் ஒரு ஈடுபாடெல்லாம் மெத்தன் இருக்கும், மேம்போக்காக இருக்கும், ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கும். இந்த இரண்டு சத்துவ குணத்துடைய குணபாவங்கள். அதை எடுத்து வியாபிருதி, அடர்ச்சி என்ற இரண்டு குணபாவங்கள் ரஜோகுணத்துக்குரியன. வியாபிருத்தின்னா மன, மொழி, மெய்கள் எல்லா விடயங்களையும் மேலே சொல்லும், விரும்பி செல்லும். அடர்ச்சி அப்படின்னா மெத்தன்றிருக்கின்ற மனமொழி மெய்கள் அப்படி இல்லாமல் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், கடினத்தன்மையோடு இருக்கும். இது ரஜோகுணத்துக்கு. அதன் பிறகு கௌரவம், அந்நியம்னு ரெண்டு இருக்குது, அது தமோகுணத்துக்குரியது. கௌரவம்னா செருக்கு, அவன் கௌரவம் பிடிச்சவங்கிறங்கள நான் என்ற மாதிரி அந்த குணமும். அந்நியமம், நியமம்னா ஒரு ஒழுங்கு, நியமமாக போயிட்டு இருக்கிறான், எதிர்மறை, ஒழுங்கற்ற முறையற்ற செயல்களில் செய்வது, இதெல்லாம் தமோகுணம். ஆக மூன்று குணங்களில் ஞானம், லகுதை இரண்டும் சத்துவ குணத்தினுடைய குணபாவகம், அடர்ச்சி வியாபிருத்தி இரண்டும் ரஜோகுணத்தினுடைய குணபாவகம், கௌரவம் அந்நியமம் ரெண்டும் தமோகுணத்தினுடைய குணபாவம். இப்படி குணபாவங்கள் விரிந்து செல்லும். இதில் குணதத்துவத்திலிருந்து புத்தி தத்துவம் தோன்றி புத்தி தத்துவம் குணபாவங்கள் எப்படின்னு சொன்னோம், அதில் சத்துவ குணபாவகங்கள் வேற. சத்துவ குணத்துக்கு ஆறு: ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், தர்மம். இந்த நான்கும் சத்துவ குணமுடையவன்ட்டு இருக்கும். தர்மம் தெரியும், ஞானம் அறிவு தெரியும், வைராக்கியம் அப்படின்னா வெறுப்புன்னு அர்த்தம். உலகியல் பொருள், பொய்ப்பொருள் எடுத்து ஒரு வெறுப்பு வைராக்கியம். ஏன்னா இப்போ உலகியல்ல வைராக்கியம்னு அர்த்தம் வேற சொல்கிறோம், அவன் உறுதியாக இருக்கிறான், ரொம்ப வைராக்கியமாக இருக்கான், அப்படி அல்ல. வைராக்கியம்னா வெறுப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த சொல்லுக்கு ஒரு நேரான பொருள் அதுதான் வைராக்கியம். ஐஸ்வர்யம்னு தெரியும், செல்வம். இந்த நான்கும் சத்துவ குணத்தினுடைய குணபாவகங்கள். அதை அடுத்து ரஜோகுணம். இந்த நான்கினுடைய எதிர்மறை தான் மற்ற ரெண்டுக்கும். இந்த நான்கும் ஞானம், தன்மம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், இந்த நான்கும் சத்துவ குணத்துக்கு உள்ளது. இந்த நான்கினுடைய எதிர்மறை என்னன்னு வரும், தன்மம் அதன்மம்னு வரும், ஞானம் அஞ்ஞானம்னு வரும், ஐஸ்வர்யம் அனைஸ்வர்யம்னு வரும், வைராக்கியம் அவைராக்கியம்னு வரும். அந்த எதிர்மறையில் அவைராக்கியம் மட்டும் ரஜகுணத்துக்குள்ளது. வைராக்கியம்னா என்னன்னு சொன்னேன், வைராக்கியம்னா வெறுப்பு, அப்போ ஆ அவைராக்கியம்னா ஆசைன்னு வரும். ரஜகுணம் எதை பார்த்தாலும் ஆசைப்படும். அவைராக்கியம் விருப்பம்னு அர்த்தம். தத்துவங்களில் அராகம்னு ஒரு தத்துவம் படிச்சிருக்கிறோம், அந்த அராகம்னா ஆசைன்னு அர்த்தம். அந்த அவைராக்கியம் ஒன்று தான் எதற்குரியது, ரஜோகுணத்துக்குரியது. மீதி உள்ள மூன்றும் தமோகுணத்துக்குரியது. மீதி உள்ள மூணு என்ன, அதர்மம் அனைஸ்வரியம் அஞ்ஞானம், இந்த மூணு தமோகுணத்துக்குரியது. ஆக குணபாவங்கள் இப்படி பிரிந்து போகும். ஒவ்வொரு ஆன்மாக்களிடத்தும் எந்த நேரத்தில் என்ன குணம், அதாவது ரஜோகுணமுக்கு இருக்குதா, தமோகுணமுக்கு இருக்குதா, அல்லது சத்துவகுணமுக்கு இருக்கிறத பார்த்து அதற்கு ஏற்ற குணபாவங்கள் ஆன்மாக்களில் தோன்றும். ஒரு நேரம் போல ஒருத்தன் ஒரு நேரத்தில் இருக்க மாட்டான். ஒரு பொருளை அனுபவிக்கிற போது ஒரு மாதிரியான இருப்பான், அதுக்குள்ளே மாறிக்கொண்டு இருப்பான். இதெல்லாம் குணபாவங்கள். ஆக ஒன்று தெரிந்து கொள்ளணும், பிரகிருதி மாயையில் இருந்து அதற்கிழக்கு 24 தத்துவங்களும் குணமயப்பட்டவை தான். குண சம்பந்தம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இந்த குண வேறுபாடுகள் எல்லாம் பாதிப்பை உண்டாகி கொண்டே இருக்கும். அதற்கு மேலே இருக்கிற வித்தியாசத்தில் குணம் கிடையாது, சிவதத்துவத்துக்கு குணம் கிடையாது. அதனால இறைவனை குணமிலி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குணம் இல்லாதவன், ஒரு குறி இல்லாதவன் சொல்கிறது காரணம் அதான். குணம் எல்லாம் பிரகிருதி மயக்கையில் தான். இப்படி குண புத்தி பாவங்கள்லாம் பிரபஞ்சத்தில் இருக்குது. நம்ம பார்க்குற பிரபஞ்சம் உலகம் வாழ்க்கை எல்லாமே குண சம்பந்தப்பட்டவை தான். இந்த வேறுபட்ட இந்த விரிந்த இந்த பிரபங்கள்லாம் எங்கிருந்து வந்தன, இறைவன்ட்டு இருந்தால் வந்தது. அந்த இறைவன் தான் விநாயகன். நீங்கள் சிவபெருமான் வந்தது, கடவுள் பதி ஒன்று தான். எனவே விநாயக பெருமானும் சிவனும் வேறல்லர். அதை ஞாபகம் வச்சுக்கணும், பேரை வச்சுட்டு அந்த குழப்ப வரக்கூடாது. சிவம்னே வைத்துக்கொள்ளுங்க, அவ்வளோதான். அதே மாதிரி முருகப்பெருமான் சொன்னாலும் சிவம் தான். கந்தர் கலி அன்பா படித்து பார்த்தா தெரியும், முன்பகுதி பூராவும் சிவமாகவே தான் முருகப்பெருமானை பாடுவார். அவர் 5 முகச்சிவன், இவர் 6 முகச்சிவன், அவ்வளோதான். விநாயகர் முருகன் சிவம் எல்லாம் ஒன்று தான். எனவே விநாயகருக்கு சொல்லப்பட்டாலும் அப்போ அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவில்லாதது, முடிவில்லாது விரிந்து போய் கொண்டிருக்கின்ற குணப்பரப்பாகிய இந்த பிரபஞ்சம் எல்லாம் யாரிடமிருந்து தோன்றின, இறைவனிடமிருந்து தான், சிவத்திடமிருந்து தான். அந்த கணபதியை அன்போடு வணங்குவோம். சரி, இங்கே ஒரு அடைமொழி கொடுக்குறாரு, குணப்பரப்புன்னு மட்டும் போடலை. அதுக்கு என்ன அடைமொழி கொடுக்குறாரு, அனந்த குணப்பரப்பு. அனந்தம்னா அளவற்றன் அர்த்தம், அது பரந்த விரிந்த, உலகத்துக்கு எல்லையே இல்லையே. நாம் வாழ்கிற பூமி மட்டும் அல்ல, இது ஒரு புவனந்தான், 224 புவனங்கள் இருக்குது. இது ஒரு அண்டம் தான், இன்னும் எத்தனையோ அண்டங்கள் இருக்குது. 101 கோடியின் மேற்பட விரிந்தன. எனவே அண்டப்பகுதியில் விரிந்து பறந்தது, அது அனந்த குணப்பரப்பு. எல்லாமே பிரகிருதிமயதான். எனவே இவ்வளவு விரிந்த பிரபஞ்சங்களை எல்லாம் படைத்து கொடுத்தது யாரு, அவன் எவ்வளவு பெரியவனாக இருக்கணும் என்ற எண்ணத்தினால அவனுடைய பெருமையை சொல்லி அனந்த குணப்பரப்புன்னு அடைமொழிந்திருக்கிறார். அதற்கு முன்னால் ஒரு வார்த்தை இருக்குது, இந்த அனந்த குணப்பரப்புக்கு ஒரு அடைமொழி, பந்தம் மகற்றும் அனந்த குணப்பரப்பு. பந்தம் மகற்றும், இந்த அனந்த குணப்பரப்பு நம்முடைய பந்தத்தை அகற்றுகிறது. நம்ம பந்தத்தை எப்படி அகற்றும், நமக்கு எது பந்தம், அது ஏன் அகற்றப்பட வேண்டும், பந்தம் வேண்டாமா, சொந்த பந்தம் எல்லாம் வாழ முடியுமா, நம்ம என்ன தனியாக வாழ வரோம், பேயா தனிச்சு சுத்துறதுக்கு, சுற்றமும் நட்பும் சூழ வாழ்கணும்னு சொல்கிறாங்க, அந்த பந்தமெல்லாம் அகற்றும் போகிறாங்க. அப்படி எது பந்தம், ஏன் அகற்றப்பட வேண்டும், அதை குணப்பரப்பு எப்படி அகற்றும், அப்படி பார்த்தா தான் பாட்டு போல் தெரியும். பாட்டக்க 2 நிமிஷத்தில் பொறு சொல்லிட்டும் போயிடலாம். இந்த உலகங்கள்லாம் யாரிடத்து தோன்றிட்டோ அவனை வணங்குவோம், முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் அப்படி பாடலை, அவர் எதையோ மனதில் வச்சு பாடுகிறாரு. பந்தம் அகற்றும் அனந்த குணப்பரப்பு. பந்தம் எது, அது ஏன் அகற்றப்பட வேண்டும், இது அதனை எவ்வாறு அகற்றும். அப்போ இது பந்தத்தை அகற்றுவதற்காக அவனால் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவன் நம்பொருட்டல்லவா இதை படைத்திருக்கிறான், அவன் எவ்வளவு நன்றியோடு வணங்கணும் அவனை. அப்படியே பாட்டுக்கு பொருள் பார்க்கணும். இவன் பந்தம் அகற்று பொருள் பார்க்கலாம். நீங்க ஏற்கனவே படிச்சாலும் தெரியும், பந்தம் பாசம். பாசம் ஆன்மாவை அனாதியிலேயே அறிவு இச்சை செயல் செயல்பட விடாமல் மறைத்து நின்ற ஆணவம். ஆணவம் என்பது அறியாமையை செய்கின்ற பாசம். ஆணவங்கிற வார்த்தை உங்களுக்கு குழப்பம் வந்திருக்காது படித்ததுனால. இன்றைக்கு உலகியலில் சொல்கிற ஆணவம் அல்ல, உலகியலில் இந்த அகங்காரம்னு சொல்கிறோம் பாருங்கள், அதை தான் ஆணவம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சைவ சித்தாந்தத்தில் ஆணவம் என்பது தனிப்பொருள். தத்துவ உலகத்தில் ஆணவம் என்ற ஒரு பொருள் உண்டு என்று அதை பொருளாக ஏற்றுக்கொண்டு தத்துவம் பேசுகின்ற ஒரே தத்துவம் சித்தாந்தம் மட்டும்தான். மற்ற தத்துவங்கள் ஆணவம் என்றதை பொருளாக ஏற்றுக்கொள்ளாது. அது மட்டுமல்ல, ஆணவம் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள், அது அகந்தை என்ற பொருளை, உலகியல் பொருளை தான், நாம் அந்த பொருளை பயன்படுத்துவதில்லை. அறியாமையை செய்கின்ற பொருள் ஆன்மா, இயல்பிலேயே அறிவுடைய பொருள். அந்த அறிவை விளங்க ஒட்டாமல் அதை முழுமையாக மறைத்து கொண்டு ஒரு பாசம் பற்றி கொண்டு கிடந்தது. நிலத்திலிருந்து தங்கத்தை வெட்டி எடுக்கிறோம், நாம் வாங்குற தங்கம் மாதிரியே ஜெகஜோதியாக ஜொலிக்குது, பார்த்தா அழுக்கு பிடிச்சி போய் இருக்குது. அது எப்போ பிடிச்சது தெரியாது. பூமியில் தங்கம் இருக்கும்போதே அழுக்கோடு தான் இருந்தது. அதுபோல் இந்த ஆன்மா ஆணவமாகிய அழுக்கோடு இருந்தது. அந்த அழுக்கு அந்த ஆன்மா ஒளியை முற்றிலும் மறைத்திருந்தது. தங்கத்தின் தன்மை ஒளிராமல் மறைத்தது போல ஆன்மா அறிவோ இச்சையோ செயல விளங்காமல் மறைத்திருந்தது அந்த ஆணவம். அதான் பாசம். அது ஒன்று தான், அதை மூல மலம் வாங்க. அது அதுக்கு இயற்கையாகவே இருந்தாலும் சகஜ மலம், சகஜ இயற்கையாக அதனோடு இருந்தது. இது இருக்கும்போதே அது இருந்தது. அந்த பாசத்தினாலே அறிவுடைய பொருளாக இருந்தும் அறிவற்று துன்பத்திலே உழலுகின்றது என்று இறைவன் கருணை கொள்கிறான். தத்துவ படைப்பு தெரியும் உங்களுக்கு. ஆணவையிலே மூழ்கி கிடக்கின்ற ஆன்மாவை இறைவன் பார்க்கிறான். இது அறிவுடை பொருள், ஆன்மா ஜடப்பொருள். இந்த ஆன்மாவை மலப்பிணிப்பிலிருந்து விளக்கினால் அது இச்சை ஞானம் கிரியை என்ற தன்னுடைய ஆற்றலை தொழில்படுத்தி பொய்ப்பொருள் இது மெய்ப்பொருள் இது அறிந்து மெய்ப்பொருளை நாடி என்றும் இன்பத்திலே வாழலாமே என்று இறக்கப்பட்ட இறைவன், சொரூப நிலையில் நிற்கின்ற அவன் தன்பால் அடங்கியிருந்த சிவசக்தியை தன்னினும் பிரித்து தனித்து நிறுத்துகிறான். அப்போது முதலில் எண்ணுகின்றான் பாருங்க, அப்போது அது சிவம். தன்னின் சக்தியை அதை எண்ணியதை செயல்படுத்துக்க சக்தி தன்னின் பிரிக்கிறான், அப்போது சக்தி. அது அந்த சிவம் நாதம்னு சொல்லப்படும், அந்த சக்தி பிந்துன்னு சொல்லப்படும். இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கங்க, இதே பேர் மீண்டும் வரும், குழப்பம் வரும், கொஞ்சம் கவனிச்சிங்க, நேரம் போனாலும் பரவாயில்ல. இப்படி இருக்கின்ற அந்த இறைவன் ஆன்மாக்களுக்கு உதவ வேண்டும் என்று எண்ணி மாயையை தன் ஞான சக்தியோடு கூடி நின்று நோக்குகிறான். சுத்த மாயையை தன் ஞான சக்தியோடு கூடி நின்று நோக்குகிறான். சக்தி வேறு பொருள் வேறு, சக்தியும் அவன் தான், ஞான சக்தி கூடி நின்றுகிறான். அப்போது அந்த மாயையின் ஒரு பகுதி விரிவடைகிறது. அது நாதம், நாதம்னா ஓசை, ஒலி வடிவமாக நாத தத்துவமாக விரிகிறது. இவன் அதை இடமாக நின்று தொழிற்பட இருக்கிறான். எனவே சிவனுக்கு அந்த இடத்துல நாத சிவம் என்று பெயர். அங்கு இருந்த அவன் தன் கிரியாசக்தியோடு கூடி நின்று மீண்டும் நோக்குகிறான். அதனுடைய ஒரு பகுதி மேலும் விரிவடைகிறது. அது பிந்து சக்தி அல்லது சக்தி என்ற தத்துவம் விரிகிறது. இங்க ரெண்டாயிற்று. முதல்ல அவன் எண்ணினான், தன் சக்தியை தனியே பிரித்தான். அங்கேயும் சிவம் சக்தி அல்லது நாதம் வந்து பேர் சொல்லியிருக்கிறேன். அப்போது வடிவமெல்லாம் கிடையாது, இடமெல்லாம் கிடையாது. அதன் பிறகுதான் அவன் எண்ணி மாயையை தன் ஞானமயமாய் நின்று நோக்குகிறான். மாயை விரிவடைகிறது, அங்கே நிற்கிறான். அதன் பிறகு கிரியாசக்தி மயமாய் நின்று நோக்குகிறான், வருகிறது. அது நாத தத்துவம், அது பிந்து தத்துவம் வாங்க. அத நாதத்தை சிவம் என்று சொல்வதுண்டு, பிந்தனை சக்தின்னு சொல்வதுண்டு. ரெண்டும் ஒரே பெயரால் நூல்களை வழங்குவதனால குழப்பம் வரக்கூடாது. அதனால சில என்ன பண்ணாங்கன்னா, மேலே உள்ளத சிவம் சக்தின்னு சொல்லிட்டு கீழே உள்ளத நாதம் பிந்துன்னு சொல்லுவாங்க. அந்த சொல்லால சொன்னாங்கன்னா அதை பரநாதம் பரபிந்துமாங்க, இதை அபரநாதம் அபரபிந்துமாங்க. ஆக இப்போ சிவம் ஞானமயமாக நின்ற நாதத்துவத்தில் நிற்கின்றது, கிரியாமயமாக நின்று இருக்குது. அதன் பிறகு எவ்வாறெல்லாம் ஆன்மாக்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கலாம் என்று எண்ணுவான். அவ்வாறு எண்ணுகின்ற நிலையில் ஞான சக்தியும் கிரியாசக்தியும் சம அளவில் நின்று அந்த செயல் நடக்கும். அது சாதாக்கிய தத்துவமாக விரியும், சாதாக்கிய தத்துவமாக விரியும். இது மூன்றாவது தத்துவம். ஞானமயமாக நின்ற நிலையில் நாத தத்துவம், கிரியாமயமாக நின்ற நிலையில வித்திய விந்து தத்துவம், இரண்டும் சமநிலையில நின்று வருகின்ற இடையில சாதாகி தத்துவம். அங்கே சதாசிவன் என்று பெயர் வருவான். நாதசிவன், பிந்து சிவன், சதாசிவன். இங்கதான் முதல்ல உருவம் வருது, சிவலிங்க உருவம். சிவலிங்கம் உருவமா தோணுன கூட கண் முதலிய அவயவங்கள்லாம் கிடையாது, அதனால அருவம் மாதிரி தான். அருவமாவும் தெரியும், உருவமா இருக்கும், அதனால அரு உருவம் பாங்க. மேல உள்ள நாதம் வந்து உருவம் கிடையாது, அது அருவம் தான். இப்போ இங்க இருந்த அவன் மீண்டும் கிரியாசக்தி மிகுந்து ஞானசக்தி குறைவாய் நின்ற தத்துவம் ஈஸ்வர தத்துவம் என்று சொல்லப்படும். அங்கே மகேஸ்வரன் என்று நின்று மறைத்தல் தொழிலை செய்வான். அதை அடுத்து ஞானசக்தி மிகுந்து கிரியாசக்தி குறைந்து நின்று தொழில் படுகின்ற இடம் வித்தை, சுத்த வித்தை என்று தத்துவம் வேண்டும். அந்த சுத்த வித்தையில அவன் ருத்ரனாக நின்று அழித்தல் தொழிலை செய்வான். அதன் பிறகு தன்னிலிருந்து திருமாலை படைப்பான், அவனை கொண்டு காத்தல் தொழிலை செய்வான். திருமாலிலிருந்து பிரம்மனை படைப்பான், அவனை கொண்டு படைத்தல் தொழிலை செய்வான். இதற்கு மேல வேண்டியதில்லை, எல்லா தொழிலுக்கும் வேண்டியதெல்லாம் முடியுது. உருவத்தை உருவாக்கணும், காக்கணும், வேண்டியவற்றை மறைக்கணும், பின் அவற்றை ஒடுக்க வேண்டும். எனவே இந்த ஐந்து தத்துவங்கள், நாத தத்துவம், விந்து தத்துவம், சாதாக்கிய தத்துவம், ஈஸ்வர தத்துவம், சுத்தவதி தத்துவம், இந்த தத்துவங்கள் எல்லாம் சிவபெருமான் தானே சுத்த மாயையில் நேராக நின்று தொழில்படுத்துகின்ற காரணத்தினாலே சுத்த தத்துவங்கள் என்று சொல்லப்படும். இதன் பிறகு அந்த சிவம் அந்த ஈஸ்வர தத்துவத்திலே இருக்கின்ற ஈஸ்வரர்களிலே தலையானதாகிய அனந்தேஸ்வரரை அதட்டித்து அவர் மூலமாக அசுத்தமாயை தொழிற்படுத்துவார். அசுத்தமாயினுடைய ஒரு பகுதி அந்த அனந்தேஸ்வரரால பக்குவப்பட்டு விரிவடையும், அது மாயை. அதை ஆன்மாவோடு கூட்டுவார். முதல் முதலாக ஆன்மாவுக்கு இறைவன் செய்கின்ற உபகாரம் இந்த மாயையை கூட்டுவதுதான். அது எவ்வளவு பெரிய உபகாரம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு இருட்டு அறையில ஒரு குழந்தை கிடக்குது, ரொம்ப நாள் அடப்பட்டு கிடக்குது, காற்றும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அது எங்க இருக்கும்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, அப்படி கிடக்குது. ஒரு நாள் ஒரு சின்ன ஜன்னல் திறக்குது, அது வழியா மெல்லிய காற்றும் லேசா வெளிச்சமும் கிடைக்குது. ஒரு ஒரு ஆனந்தம், ஒரு சுகம், அது பெரிய சுகமா, இருட்டு பூரம் போகல, லேச ஒரு ஒளி கீற்று, கொஞ்சம் ஒரு காற்று, இதுவரை அடைபட்டு கிடந்த குழந்தைக்கு அவர் பெரிய ஆனந்தமா தோன்றும். ஆக இந்த மாயையை கூட்டிய நிலையில அந்த ஆன்மா ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கின்றது. அதனால இந்த மாய ஆன்மா கிடைத்த முதல் ஒரு சட்டை அப்படின்னு வச்சுட்டா கோஷம் வாங்க உடம்புல. அதனால இதுக்கு ஆனந்தமய கோஷம் அப்படின்னு பேரு. அது உண்மையில ஆனந்தம் அல்ல, இருட்டு கடந்துட்டதுக்கு ஒரு சின்ன ஒளிக்குற்று பேரானந்த மாதிரி விடுதலை லட்சம் சந்தோஷம் வருது. அந்த மாதிரி பசங்களுக்கு திடீர்னு நாளைக்கு லீவு அப்படின்னா விடுதலை மாதிரி இருப்பாங்கல்ல, நாளன்னைக்கு வரணும், சனிக்கிழமை ஸ்கூல் வச்சிருவாங்க, ஆனா இன்னைக்கு விடுதலை மாதிரி ஆனந்தப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி வருது. மாயை கூட்டுகிறான். மாயை கூட்டிய பிறகு காலம் நியதினு ரெண்டு தத்துவத்தை படைக்கின்றான். அதன் பிறகு ஆன்மாவினுடைய அறிவாற்றல், செயலாற்றல், இச்சையாற்றல், எப்படி இறைவனுக்கு இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி இருக்கின்றதோ, அறிவுடைய பொருளுக்கு மூணு ஆற்றல் இருக்கும். ஆன்மா அறிவுடைய பொருள்னா அதுக்கு மூணு ஆற்றல் இருக்கணும்ல, ஆனால் அந்த மூணு ஆற்றல் செயல்படாமல் ஆணவத்தால் பிணைக்கப்பட்டு கிடக்குது. அது வெளிப்படணும்னா அது கருவி வேணும், அதுக்காக மூணு கருவி படைக்கின்றான். கலை என்ற தத்துவத்தை படைத்து கொடுத்து அந்த ஆணவ மல பிணிப்பை மெல்ல நெகிழ்கிறான். அதே நேரத்தில் அந்த கலையை கொண்டு அவனுடைய செயலாற்றலையும் தூண்டுகிறான். அதன் பிறகு அராக தத்துவத்தை உண்டாக்கி அதன் மூலமாக ஆன்மாவினுடைய இச்சா சக்தியை செயல்பட செய்கிறான். அதன் பிறகு வித்தை என்ற தத்துவத்தை படைத்து அதன் மூலமாக ஆன்மாவினுடைய ஞான ஆற்றலை தூண்டுகிறான். இந்த மூன்றும் கொடுக்கப்படுகிறது. ஆக காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த அஞ்சு சட்டைகள் சேர்ந்துச்சு. இதை பஞ்ச கஞ்சுகம் அப்படிமாங்க. இந்த அஞ்சும் சேர்ந்ததுனால ஆன்மாவுக்கு அறிகின்ற ஆற்றல், இச்சிக்கின்ற ஆற்றல், செயல்படுகின்ற ஆற்றல் வருது. இப்போ ஆன்மா உலகத்தில் கொண்டு விட்டால் உலக பொருளையெல்லாம் அனுபவிக்கின்ற ஒரு தன்மை வரும். இந்த நேரத்தில் அதை புருடன் அப்படிவாங்க. புருடன் அப்படின்னு ஆன்மாவை சொல்லுவாங்க. அதாவது நுகர்கின்ற ஆற்றல் பெற்ற ஆன்மா. இது முதல்ல மாயை, காலம் நியதி, கலை வித்தை அராகம், புருடன், இந்த ஏழும் வித்யா தத்துவங்கள் ஐயரும். இது யார் தொழில்படுத்துகிறார்? அனந்தேஸ்வரன் தொழில்படுத்துகிறார். அதையடுத்து அனந்தேஸ்வரன் ருத்ரர்களில் சீகண்ட ருத்ரரை அதிட்டித்து நின்று பிரகிருதி மாயை தொழில்பட செய்வார். பிரகிருதி மாய தான் சொன்ன குணம் வடிவமானதுன்னு. குணம் விரிவடையும், அது விரிவடைந்து அதுலேருந்து அகங்காரம் வரும். அகங்காரம் மூணு தன்மை உடையது. அகங்காரத்திலிருந்து புத்தி வரும். புத்தியில் அந்த முக்குணங்களும் ஏற்ற இறக்கங்களோடும் மாறுபட்டு ஆன்மாக்கள் வரும், விளங்கும். அப்படி மாறுபட்டு வருகிற நேரத்தில் குணபாவங்கள் வெவ்வேறு வகையாக வரும்னு பார்த்தோம். இப்படி பிரபஞ்சங்களெல்லாம் படைச்சிட்டான். அது சரி, இது எப்படி பந்தத்தை அகற்றும் அப்படின்னு பார்க்கணும். ஆன்மா உலகத்திலே வாழுகின்ற போது நல்வினையோ தீவினையோ வினைகளை செய்கின்றன. வினைகளின் பயன் சில உடனே கிடைக்கும். பசிக்குது, உணவு உண்ணுகிறோம், பசி நீங்குகிறது. உண்டதன் பயன் பசி நீக்கம், உடனே பலன் கிடைக்குது. தீ கையில் வைக்கிறோம், தொட்டதன் பயன் சுடுகிறது, உடனே கிடைக்குது. ஒரு விதைய நிலத்தில் போடுறோம், ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தா ஒரு முளை வருது. சில விதையை போடுறோம், காண்றதே இல்லை, ஒரு ரெண்டு மாதம் கழித்து வருது. இன்னும் சில விதையை ரெண்டு மாதம் கழித்து வரல, வருடமாகி வருகிறது. அப்போ எந்த காலத்தில் எது முளைக்க வேண்டுமோ அப்போது அது முளைக்கும். அதுவரை அது பலன் தராது. நாம் செய்த வினையெல்லாம் பலன் தராமல் இருப்பதற்கு காரணம் அது பக்குவப்படவில்லை என்பதற்குத்தான். சில உடனடியாக பலன் தரும், பல பக்குவப்படும் வரை தேங்கி சேமித்து வைக்கப்படும். அப்படி சேமித்து வைக்க வைக்கிட்ட வினை சஞ்சீத வினைன்னு சொல்லப்படும். அப்படி சஞ்சீத வினை நிறைய சேர்ந்திருக்கும். நம்ம செஞ்சு பல பிறவி பிறக்கிறதுனால அதில் நமக்கு எது பக்குவப்பட்டிருக்குதோ அந்த பக்குவப்பட்டதில் கொஞ்சத்தை எடுத்து இந்த ஜென்மத்தில் இந்த ஆன்மா இந்த வினைகளை அனுபவிக்கட்டும் என்று விடுவான். இந்த வினைகளை அனுபவிக்கணும்னா இந்த ஆன்மாக்கு எந்த எந்த உடல் தர வேண்டும்? எல்லா வினையும் எல்லா உடலாலையும் செய்ய முடியாது. யானை பெரிய மரங்களையெல்லாம் தூக்கிட்டு போகும், நம்ம முடியாது, கிரேன் வேணும். அந்த மாதிரி எந்த வினைகளை இந்த ஆன்மா அனுபவிக்கணுமோ அதற்கு எந்த உடல் கொடுத்தால் ஏற்றுப்பார்கள். 84,000 பேத உடல்கள் இருக்குது, அதில் கொடுப்பான். அப்படி கொடுத்துட்டு இந்த வினைகளை இந்த உடலில் அனுப்பி எவ்வளவு காலம் வேண்டும் அந்த காலத்தை நிர்ணயிப்பான். அதற்கு என்னென்ன கருவிகள் வேணும் அந்த கருவியை கொடுப்பான். சில பேர் கண் தேவையில்லை, கண்ணை விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கருவிகள். சரி, எந்த இடத்துல பிறந்தால் இந்த கண்மத்தை அணுகிக்கணும் அந்த இடத்தை கொடுப்பான். எந்த சூழலிலே பிறந்தால் இந்த வினையை அணுகிக்க ஏற்பான் அந்த சூழலை கொடுப்பான். அதற்கு யார் தந்தையாக இருக்கணும், யார் மகனாக இருக்கணும், யார் சொந்தக்காரன் இருக்கணும், யார் இல்லாமலே இருக்கணும், இதெல்லாம் வந்து வரைய வேண்டாம். இது எல்லாமே அந்த ஆன்மாவை படைத்து அந்த பிராரத்த கண்மத்தோடு அனுப்பும் போதே இறைவன் செட் பண்ணி அனுப்பிடுறான். அதுக்கு மேலே ஒன்றும் நடக்காது. அழுது புரண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும். கோடி தொகுத்தாலும் துய்த்தல் அரியுது. அதெல்லாம் தலையில் எழுதியிருக்கணுங்கிறாங்கல்ல. இன்னைக்கு 1000 நியாயம் பேசலாம், பகுத்தறி பேசலாம், ஆனால் உண்மை இதுதான். இது மாற்ற முடியாது. அனுபவத்தில் வரும்போது தான் உணர்வோம். அது வரைக்கும் இந்த கொள்கையிலேயே படித்தாலும் கூட நமக்கு சபலம் வரலாம். இப்படி அனுபவிக்கிறோம். இப்படி வினையை அனுபவிக்க தானே வந்தோம். அனுபவிச்ச அந்த வினை கழிஞ்சு போயிடும். அப்புறம் மீதி எங்கள் பாக்கி இருக்க செஞ்ச வினையில் அடுத்துட்டு வரலாம். இப்படி பிறந்து அனுபவிச்ச உடனே இந்த உடல் போயிடும். ஆக இது இறப்பு என்பது வினை கழிந்தது, இன்னும் இந்த உடம்பு வேலை இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு தபால் வருது, தபால் பிடிச்சி ஒரு லெட்டர் எடுத்து படிக்கப்பட்டோம்ல, கவருக்கு வேலை இல்லை, தபால் நம்மகிட்ட சேரவைக்கு தான் வேலை. அது மாதிரி இந்த வினை கழிஞ்சுன்னு ஆன்மாக்கு வேலை இல்லை, உடம்பு கழிச்சிடுறான். ஆக இறப்பு இறப்பல்ல, கொடுமை அல்ல, வேலை முடிஞ்சது போகிறோம். அப்புறம் மீதி வினை இருக்குல்ல, அதை எடுத்து வரணும். எவ்வளோன்னு தெரியாது. இப்போ வினையை கொண்டு வந்து கழிச்சிட்டு போயிட்டா பரவாயில்ல, இந்த வினையை நம்ம அனுபவிக்கணும்னா சும்மா அனுபவப்பட முடியாது. அதுக்கு நான் வினை செய்தால் தான் அனுபவிக்க முடியும். எனக்கு இன்றைக்கி நல்ல சுவையான உணவு உண்ண வேண்டும்னு விதி இருக்குது, அந்த உணவால் நான் இன்பப்படணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ அதுக்கு நான் ஏதோ உன்னை சாப்பிடணும். நான் இன்றைக்கி போகிற இடத்துல ஒருத்தர் விருந்து வாங்கன்னு கூப்பிட்றாரு, உட்கார வைக்கிறாரு, சாப்பாடு போடுறாரு, சாப்பிட்றேன். எனக்கு பிடித்தமான உணவு வைக்கிறாரு. அப்படி வச்சுட்டே போகிறாரு. ஏன் இலையில் மட்டும் வைக்கும்போது சின்னதாக இருந்து, பக்கத்துலேருந்து பெருசாக வச்சுட்டாங்க, எனக்கு சின்னதாக வச்சுட்டாங்க. இது அனுபவம், என் அனுபவம் கணியும் போது வைக்கிறான் பாரு எனக்குன்னு பார்த்து அப்படின்னு என்னுடைய மனதில் ஒரு கோபம் வருது. இது தேவையா? நான் வினையை அனுபவிக்க வந்து அனுபவிக்கிற நேரத்தில் ஒரு வினை என்ன அறியா செய்யறேன்ல, அது நம்ம அக்கௌண்ட்ல சேரும். சம்பந்தமான அவனையே திட்டுறேன், வச்சது பாவமா, இப்படி தெரிஞ்சிருந்தேன் அவனுக்கு வைக்காமல் இருப்பேன் இருப்பான். ஆக வினையை நுகர்கின்ற போதே நாம் வினை செய்கிறோம், அது நல்வினையாக இருக்கலாம் தீவினையாக இருக்கலாம், ரெண்டும் போய் அக்கௌண்ட்ல சேரும்.